நான் இன்று என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலார் அழகுமலை ராமதேவார், அழகுமலை ராமதேவார், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றாள் காசி நந்தி தேவர், நற்றாள் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவருணையூர் இடைக்காடர் சமாதியேந்தனரம்மை காக்கவே, சமாதியேந்தனரம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சர்வசமாதி அடைந்த நேரம் உயவே. ஓம் கிரியா பபாஜி நமோ,
ஓம் கே பபாய் நமோ,
ஓம் சிவாய்
ஸ்ராய் நமோ.
இன்று எங்களுக்கு சனிக்கிழமை சத்சங்கம் வழமை போல வரும் கேள்விகளுக்கு பதில் காணும் சத்சங்கமாக அமையும். இன்று ஒரு அன்பர் மாத்திரம் நான்கு கேள்விகள் என்றும் சொல்லலாம், நான்கு விளக்க வசனங்கள் என்றும் சொல்லலாம். எங்களுடைய ஒவ்வொரு நாள் நற்சிந்தனையில் வாசிக்கப்பட்ட சில விடயங்களிலிருந்து அதற்குரிய விளக்கத்தை கேட்கின்றார். அது முழுக்க முழுக்க வந்தது பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்து அந்த நற்சிந்தனைகள் என்பது எல்லோரும் அறிந்ததே. முதலாவதாக அவர் விளக்கம் கேட்கும் விடயம், வாழ்வை புதுப்பிக்க உறக்கம் தேவை, ஞானத்தை புதுப்பிக்க மௌனம் தேவை என்று பாபாஜி கூறுகின்றார். ஐயா, நச்சிந்தனையில் படித்தேன். அப்படியென்றால் உறக்கமும் மௌனமும் ஒன்றா? அவருடைய சிந்தனை அப்படி செல்கின்றது. மூன்று மந்த வசனம், வாழ்வை புதுப்பிக்க உறக்கம் தேவை. வாழ்வென்று சொன்னால் உலகியல் வாழ்வு, உடலை, உடலை புதுப்பிக்கிறதுக்கு உடலுக்கு உறக்கம் தேவை. ஞானத்தை புதுப்பிக்க மௌனம் தேவை என்று பாபாஜி சொல்கின்றார். ஆகவே உறக்கமும் மௌனமும் ஒன்றா என்பது இந்த அன்பருடைய கேள்வி. எழுதியதை ஒன்றும் வாசித்தேன். இது சொல்லளவில் உறக்கமும் மௌனமும் ஒன்று என்பது அல்ல. இதற்குள் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை பிரயோகிப்போமாக இருந்தால் இதற்குள் பாரிய விளக்கம் அமைந்திருக்கின்றது. அதாவது, சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் நாங்கள் அவத்தைகள் என்று படித்திருக்கின்றோம். ஐந்து நிலைகளை எங்களுடைய உடலில் நாங்கள் கடக்கின்றோம் ஒவ்வொரு நாளும். அது நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படக்கம் என்று படித்திருக்கின்றோம். இது அவத்தைகள் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே இங்கு உறக்கம் என்பது மூன்றாம் நிலையை குறிக்கின்றது. அதற்கு பின் பேருறக்கமும் இருக்கு, உயிர் படக்கமும் இருக்கு. ஆகவே இங்கு பாபாஜியின் புத்தகத்தில் உறக்கம் தேவை, எங்களுடைய வாழ்வை புதுப்பிப்பதற்கு போல எங்களுடைய உடலுக்கு, ஞானத்தை புதுப்பிப்பதற்கு மௌனம் தேவை என்று சொல்வதை நாங்கள் எவ்வாறு இதை விளக்கம் காண வேண்டுமென்றால், சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் இருந்து எங்களுடைய தூள உடலுக்கு உறக்கம் தேவை. அந்த உறக்கம் என்பதை சைவ சித்தாந்தம் எப்படி விளங்கப்படுத்துகின்றது? நாங்கள் நனவு நிலையில் இருக்கும் போது 35 கருவிகளும் எங்களுடைய உடலில் வேலை செய்கின்றது. அதில் இருந்து நாங்கள் கனவுக்கு சென்றவுடன் 25 கருவிகளாக குறைகின்றது. அதிலிருந்து உறக்கத்துக்கு சென்றவுடன் 3 கருவிகளுக்கு வந்து விடுகின்றன. மிச்ச 32 கருவிகளும் ஆஃப் ஆகி விடுகின்றன. அதாவது ஃபங்க்ஷனல் இல்லாமல் போகின்றது, இயக்கம் இல்லாமல். அதுதான் உறக்க நிலை என்று சைவ சித்தாந்தத்தில் நாங்கள் அடிப்படை கருத்தில் படித்திருக்கின்றோம். ஆகவே அந்த கருத்தை நீங்கள் முழுமையாக அறிவீர்களாக இருந்தால் இந்த அன்பருடைய கேள்விக்கு உறக்கமும் மௌனமும் ஒன்றென்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏன், இந்த உலகியல் நிலையில் எங்களுடைய உடல் இயக்கத்தில் நனவு கனவு உறக்கத்திற்கு போகும் முன் அந்த உறக்க நிலைக்கு செல்லும் போது உடலில் நாங்கள் 35 கருவிகளில் 32 கருவிகளை இழந்து விடுகின்றோம். அந்த உறக்க நிலையில் மிஞ்சி இருப்பது என்னவென்று படித்திருக்கின்றோம், எங்களுடைய பிராணவாயு, பிராணன், சித்தம், எங்களுடைய ஆன்மா. ஆகவே இந்த பிராணனும் அடிப்படையில் இருக்கும் சித்தமும் ஆன்மாவும் இருக்கும் நிலைதான் உறக்க நிலை என்பதற்குரிய வரவிலக்கணம் என்று நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் படித்திருக்கின்றோம். அந்த நிலைக்கு நாங்கள் செல்வோமாக இருந்தால்தான் அந்த நிலையில் கிடைக்கும் மௌனத்தை தான் இங்கு பாபாஜி குறிப்பிடுகின்றார். ஞானத்தை புதுப்பிக்க மௌனம் தேவை. ஆகவே இயற்கையாகவே நடைபெறுகின்றது இறை அருளால் எங்களுடைய உடலில், நாங்கள் அதை புரிந்து கொள்வதில்லை. இந்த 32 கருவிகளும் ஓய்வெடுப்பது, ஏனென்றால் நாங்கள் உறக்கத்துக்கு சென்று விடுவோம். அதற்கு பின் என்ன நடக்கின்றது என்று தெரியாது, அடுத்த நாள் காலையில் கண் விழிக்கும் வரை. ஆனால் இவ்வளவும் எங்களுடைய உடலில் நடக்கின்றது என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் சொல்லி தந்திருக்கின்றார். ஆகவே எங்களுடைய உடலில் நடப்பவை அது இயற்கையாக நடக்கின்றது. ஆனால் நாங்கள் ஞானத்தை வெல்ல வேண்டுமென்றால் இந்த 32 கருவிகளையும் நாங்கள் நினைவில் இருந்து கொண்டே அதை நாங்கள் நிப்பாட்ட வேண்டும் ஒரு நிலையில். அந்த நிலையைத்தான் நாங்கள் ஞானத்தை நோக்கி ஞான நிலையை அடையும் நிலை என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஆகவே இந்த 32 கருவிகள், அதாவது இந்த ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள், 5 5, ஞானேந்திரியங்களால் இயக்கப்படும் செயல்படும் கருவிகள் 5, கண்மேந்திரியங்களால் செயல்படும் கருவிகள் 5, எல்லாமாக 20. அதை விட வாயுக்கள் 9, 29, அந்த கரணங்கள் 3, 32 என்று நாங்கள் இதை அட்டவணையிட்டு படித்திருக்கின்றோம். ஆகவே இந்த 35 கருவிகளில் மிஞ்சி இருப்பது ஆக சித்தமும் பிராணனும் ஆன்மாவும் மாத்திரம். ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு அதை நாங்கள் மீட்டல் செய்கின்றோம். ஆகவே இதை ஆழ்ந்து சிந்தித்தால் உறக்கமும் மௌனமும் ஒன்று. ஆனால் அந்த உறக்கத்திற்குரிய பொருள் தெரிந்தால்தான் அதை நீங்கள் ஒன்றென்று சொல்லலாமே தவிர, சாதாரணமாக உலகியலில் உறக்கம் சரி நான் உறங்குகின்றேன் ஆகவே நான் மௌனமா என்ற கேள்வி என்றால் இல்லை. உறக்கம் உறங்கிய கனவு, அதாவது கருவிகள் அடங்கிய நிலையில் கிடைப்பது உறக்கம், 32 கருவிகள். அதே போல் நாங்கள் ஞானத்தை எடுக்க வேண்டும் என்றால் இது நினைவு நிலையிலிருந்து இந்த 32 கருவிகளை நாங்கள் ஒடுக்கினோம் என்றால் அது மௌனம். அப்படியான மௌனம்தான் எங்களுக்கு தேவை என்பது அதன் பொருள். மௌனம் என்றால் வாய் பேசாது கண்ணை மூடிக்கொண்டு இருப்பது அல்ல. இந்த 32 கருவிகளையும் ஒடுக்கி இருக்கும் மௌனத்தை தான் இங்கு பாபாஜி பரிந்துரைக்கின்றார். அப்படி இருக்கும் போது அது கிடைக்கும் ஞானம் என்னவென்று பாபாஜி சொல்கின்றார் என்றால் ஆத்ம ஞானம் என்று சொல்கின்றார். இந்த அன்பருடைய கேள்வியில் அதற்கு இன்னொரு பெயர் உண்டு சைவ சித்தாந்தத்தில், பசு ஞானம். ஆத்மாவா என்றால் பசு ஞானம். ஆகவே இந்த பசு ஞானத்தை நாங்கள் பெற வேண்டும் என்றால் இந்த 32 கருவிகளும் ஒடுக்கப்பட வேண்டும் நினைவு நிலையில். அதற்கு மேலாக இருப்பதுதான் பதி ஞானம். ஆகவே இந்த ஆத்ம ஞானத்தை தான் பாபாஜி எங்களுக்கு பரிந்துரைக்கின்றார். அந்த ஆத்ம ஞானத்தை அடைவதற்குத்தான் இந்த செயல்முறை பயிற்சிகள். அதனுடன் கூடிய அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி, வழி நின்று இவற்றை அடைவதுதான் அந்த மௌனம். அதை விட்டுவிட்டு பேசாதிருத்தலை மௌனமாக இந்த கூற்றுக்கு எடுத்துவிடக் கூடாது. அதனால் தான் பாபாஜி அருமையாக அதை உறக்கத்திற்கு ஒப்பிடுகின்றார். அதை கூட உலகியலில் நாங்கள் கருதிவிடக் கூடாது என்பதற்காக அது மிகவும் அருமையான ஒரு சொற்றொடருக்கு பொருள் கேட்டார். முடிந்த அளவு சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்து விடை கண்டோம். அது அவருடைய முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி கேட்கின்றார், உலகில் வாழ், உலகை கொண்டு வாழாதே என்று பல தடவை சத்சங்கத்தில் நீங்களும் சொல்லி இருக்கின்றீர்கள். நானும் இப்போது ஒரு உங்களுடைய நற்சிந்தனையில் கேட்டிருக்கின்றேன். அதனுடைய மேலதிக விளக்கம் என்ன? உலகியல் விளக்கம், நாங்கள் உலகத்தில் வாழ வேண்டும், உலகத்தை கொண்டு வாழாதே என்றால் இந்த உலகை தனுகரண புவன புவங்களால் படைக்கப்பட்டவை எல்லாம் எல்லாருக்கும் உரியது, எங்களுக்கு மாத்திரமல்ல என்பது ஒரு பொருள். ஆகவே அதை நாங்கள் எல்லோருக்கும் தேவை, எங்களுக்கு தேவை இல்லை என்று அதை எப்படி பகுத்தாய்வது என்பது இந்த அன்பருடைய கேள்வி. அவர் இந்த விடையையும் போட்டிருக்கின்றார் தன்னுடைய கேள்வியில். அதை சிறிது மேலும் சிந்தித்தோமாக இருந்தால், உலகத்தில் வாழ், உலகத்தை கொண்டு வாழாதே என்றால் அந்த நிலையை எப்படி அடைவது என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்க வேண்டும் என்பதே. அதாவது இந்த உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்டவை எல்லாம் எல்லா உயிர்களுக்குமாக படைக்கப்பட்டது. சைவ சித்தாந்தம் அதை விளக்கமாக சொல்கின்றது, பலமுறை பார்த்திருக்கின்றோம். மீண்டும் நாங்கள் எங்களுக்கு தேவையானவற்றை மாத்திரம் இந்த உலகியலில் இருந்து எடுத்து எங்களுடைய வாழ்க்கைக்கு, அடிப்படை வாழ்க்கைக்கு தேவையானவற்றை மாத்திரம் பாவித்து கொன்று மீதியை விட்டு விடுவது மற்றவர்களுக்கு என்பது ஒரு பொருள். அப்படி நாங்கள் வாழ பழகி கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் மீண்டும் இங்கு ஆத்ம ஞானமே வருகின்றது. அவர் கேள்வி எழுப்பிய பகுதியில் நான் வாசித்தது எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. அதாவது ஆத்ம ஞானம் என்றால் என்ன என்று பார்த்தால் பாபாஜி சொல்கின்றால், தன்னலமற்ற தன்மை. ஆகவே அந்த தன்னலமற்ற தன்மை என்பது அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதியில் பிரதிபலிக்க வேண்டும். அது பிரதிபலிக்குமாக இருந்தால் உலகில் வாழ், உலகை கொண்டு வாழாதே என்பதற்கு முழு விளக்கமும் நாங்களே பெற்றுக்கொள்ளலாம். அதாவது அன்பு மேலாக மேலாக அது அருளாகும் என்று படித்திருக்கின்றோம் சைவ சித்தாந்தத்தில். தொண்டு மேலாக மேலாக அது தன்னலமற்ற தொண்டாகும், அதுவும் படித்து கொண்டு வருகின்றோம் சித்தாந்தத்திலும் பாபாஜியின் கிரியா யோகத்திலும். ஆனால் பாபாஜியின் தங்க விதிகளான அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதியிலும் இவை உண்டு. அதைத்தான் பாபாஜி பரிந்துரைக்கின்றார். ஆகவே உலகத்தில் வாழ், உலகத்தை கொண்டு வாழாதே என்பது உலகத்தில் இருக்கும் பொருட்கள் உனக்கல்ல என்பதை நினைவுபடுத்துவது. ஆனால் நீயும் வாழ்வதற்கு அதில் இருந்துதான் எடுக்க வேண்டும், ஆனால் உனக்கு தேவையானவற்றையும் எடு என்பது அவருடைய முழு கருத்து. அதை ஒவ்வொரு பகுதிகளில் விட்டுவிட்டு அந்த கருத்துக்களை கொடுத்து கொண்டு போகின்றார். இது என்னுடைய கருத்து அல்ல, நான் சொல்லி இருக்கின்றேன். பாபாஜியின் புத்தகத்தை வாசிக்கும் போது தொடர்ச்சிகள் தொடர்ந்து வராது, அதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். இந்த சொற்றொடரை ஒரு இடத்தில் கொடுத்திருப்பார். இதற்குரிய விளக்கம் இன்னொரு 15, 20, 50 பக்கங்களுக்கு பின் வேறொரு இடத்தில் தரப்பட்டிருக்கும். இதுதான் பாபாஜியின் புத்தகத்தின் ரகசியம். ஆகவே அதை ஒழுங்காக பல தடவைகள் வாசிப்பவர்கள் இதை சிறிது சிறிதாக அவர்களுடைய அறிவுத்திறனுக்கு ஏற்றபடி புரிந்து கொள்ளலாம் என்பது இதனுடைய விளக்கம். அதனால் தான் சாதகர்கள், சாதனை செய்யும் சாதகர்கள், தீட்சை பெற்ற சாதகர்களுக்கு இந்த புத்தகம் கொடுக்கப்படுகின்றது. அதில் அவர்கள் வாசிக்கும் போது மார்க்கர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம், பேனா கொண்டு, கலர் பேனா கொண்டு தாங்கள் வாசித்ததில் விளங்கியவற்றை மார்க் பண்ண வேண்டும், குறிக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்யப்பட்டிருக்கின்றோம். அதன் பின் இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை வாசிக்கும் போது ஒவ்வொரு நிறங்களால் அவற்றை நாங்கள் அலங்கரிக்க வேண்டும் என்பது எங்களுடைய டீச்சையின் பின் கொடுக்கப்படும் விடயம். குருமார்களால் தரப்பட்ட விடயம், என்னுடைய விடயம் அல்ல. ஆகவே ஒரு நேரத்தில் நாங்கள் எப்போது அந்த எல்லா வசனங்களையும் முற்றாக எங்களுடைய அறிவு திறன் மூலம் அறிய கிடைத்ததோ இந்த பிறப்பில், இந்த உடலில், அதுதான் முற்றிலுமாக நாங்கள் அந்த புத்தகத்தை ஓரளவு உணர்ந்த நிலை என்பது பிரதிபலிக்கும். ஆகவேதான் பாபாஜியின் புத்தகத்தில் ஒரு இடத்தில் வாசித்த சொல்லை மொட்டையாக என்று தமிழில் சொல்லலாம், சுருக்கமாக முடித்திருப்பார். அதற்குரிய விரிவான விளக்கம் பல பக்கங்களின் பின் பல பல கருத்துக்களுக்கு இடையில் பிரதிபலிக்கும். ஆகவே இந்த தொடர்ச்சியான வாசிப்பு ஏன் செய்ய வேண்டும் என்றும் சில அன்பர் முந்தி என்னை கேட்டிருக்கின்றார்கள். ஒருக்கா வாசித்தால் காணும் தானே என்று. நாங்கள் ஏன் ஒவ்வொரு நாளும் சாப்பிட வேண்டும்? அதுதான் பதில். ஏனென்றால் வாழ்வதற்கு சாப்பிடாமல் வாழ முடியாது. அதே போல் ஆத்ம ஞானத்தை எடுக்க வேண்டுமென்றால் நாங்கள் குருவழி நிற்க வேண்டும். அதன் வழி போகும் போதுதான் எங்களுடைய முன்னேற்றத்தை நாங்கள் உணரலாம் என்று குருமார்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள், யோகி ராமையா சுவாமி ராம் அவர்கள். ஆகவே அதற்குத்தான் நாட்குறிப்பும் தேவை என்பது ஒரு பக்கம் கொடுக்கப்பட்ட பரிந்துரை. ஆகவே இந்த புத்தக வாசிப்பில் நாங்கள் இவற்றையெல்லாம் அடையாளப்படுத்தி கொண்டு போகும் போதுதான் இந்த தொடர்ச்சியல் எங்கு தொடங்கினது, அதற்குரிய பதில் எங்கு வருகின்றது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டே போகலாம். எங்களுடைய அந்த 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 கோடிட்டு அதை படிக்கும் முறை அதுதான் அற்புதமான முறை. அது அப்படி நீங்கள் படிக்காவிட்டால் ஒரு இடத்தில் கொடுக்கப்பட்ட விடயத்துக்குரிய பொருள் இன்னொரு இடத்தில் வரும்போது பேர்ந்து அந்த இடத்தை மறந்து விடுவீர்கள். அதை போய் தேட மாட்டீர்கள். அதற்கு நேரம் விரயமாகும். ஆகவே படிக்கும் போதே அதை குறித்து கொண்டு போனால் அந்த குறித்த விடயத்தை இலகுவாக சென்றடைந்து இங்கு கொடுத்ததற்குரிய விளக்கம் அங்கு வந்திருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். இதை அடியேன் உணர்ந்தபடியால் தான் இதை மீண்டும் பரிந்துரைக்கின்றேன். பல வருடங்களாக இதை செய்து கொண்டு வருகின்றேன். ஆகவே இந்த அன்பருடைய கேள்விக்குரிய பதில், அதை விட கூட தூரம் கொண்டு போய்விட்டேன், உலகத்தில் வாழ், உலகத்தை கொண்டு வாழாதே என்பதற்கு ஆத்ம ஞானம் பாபாஜியின் பரிந்துரை. அந்த ஆத்ம ஞானத்துக்குரிய விளக்கத்தையும் அவர் கொடுக்கின்றார் வாசிப்பில், தன்னலமற்ற தன்மை. ஆகவே நாங்கள் நான்கு தங்க விதிகளில் நின்றாலும் அந்த தன்னலமற்ற தன்மை இருந்தால்தான் அது முழுமை பெறுகின்றது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆகவே இன்னொரு சூட்சுமமான விஷயம் இங்கு இருக்கின்றது. எங்களை ஆத்ம ஞானம் நிலைக்கு வர வேண்டும் என்று பாபாஜி பரிந்துரைக்கின்றார். இந்த ஆத்ம ஞானம்தான் இன்னொரு வகையில் சைவ சித்தாந்தத்தில் ஒரே கருத்து தான், பசு ஞானமாக பார்க்கப்படுகின்றது. ஆகவே பாபாஜி எங்களுக்கு குரு ஸ்தானத்தில் இருந்து என்னத்தை கொடுக்க போகின்றார்? இறுதியில் இந்த ஆத்ம ஞானத்தில் நாங்கள் முழுமையாக 100% அடைவதற்குத்தான் பாபாஜி எங்களுக்கு குருவாக பரம்பொருளினால் கொடுக்கப்பட்டிருக்கின்றார். எங்களுடைய வினைகளுக்கு ஏற்றபடி இந்த கிரியா சாதகர்களுக்கு இந்த பிறப்பில். ஆகவே இந்த பிறப்பை நாங்கள் வீணடிக்க கூடாது. எல்லோரும் நினைக்கின்றோம், பிறந்திருக்கின்றோம், இந்த உலகியலில் இருந்து உலகியல் விரும்பும் பொருட்கள் இன்பங்களை அனுபவித்து துன்பங்களையும் அனுபவித்து முடிப்பதுதான் பிறப்பென்று நினைக்கின்றோம். அதற்கு விளக்கம் கேட்டால் சொல்வோம், அதுதானே சைவ சித்தாந்தத்திலும் சொல்லப்படுகின்றது, பிராப்த வினையுடன் வந்தோம், அதை அனுபவித்து அனுபவம் பெறுகின்றோம் என்று. அது உண்மை. ஆனால் அந்த அனுபவத்தை வைத்து எங்களுடைய ஆத்ம ஞானத்தை நாங்கள் மேலே கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் சூட்சும கருத்து. ஆனால் அந்த சூட்சும கருத்து இப்படியான ஞான நூல்களை கேட்கும் வரைக்கும் எங்களுக்கு புரியாது. அது உண்மை. ஆனால் எங்களுடைய அறிவு திறனுக்கு ஏற்றபடி அவற்றை சிறிது சிறிதாக நாங்கள் புரிய முயல வேண்டும். முயலும் போதுதான் அந்த ஆத்ம ஞானம் பேச்சளவில் இல்லாமல் முக்கரணங்களிலும் அது பதிவு பெறும் என்பது இங்கு சூட்சுமமான விடயங்கள். பாபாஜியினுடைய புத்தக வாசிப்பு கூடுதலாக சூட்சுமமாகவே அமையும் பலருக்கும். ஏன்? அடிப்படை கருத்தை அறியாதவர்களுக்கு. அடிப்படை கருத்தை நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் அறிந்து விட்டோமாக இருந்தால் பாபாஜியின் புத்தகம் திருவாசகம் என்னும் தேன் போல, பாபாஜியின் தெய்வீக குரல் என்னும் தேன் என்று நாங்கள் பாடலாம், மகிழலாம், ஆனந்த கூத்தாடலாம். அதுதான் உண்மை. சிந்தியுங்கள், எவ்வளவு விடயங்கள் கையில் இருக்கின்றது. அதை எவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் சிந்திக்க வேண்டும் எல்லோரும். அது வினையை சார்ந்தது என்பது சுருக்கமான பதிலாக இருந்தாலும் நீங்கள் பாபாஜியின் குழந்தைகளாகிய நாங்கள் அதை சிந்திப்போமாக இருந்தால் அதை பார்த்து முதல் மகிழப் போவர் பாபாஜி அவர்களே. அதற்கு மேலாக மகிழ்பவர் பரம்பொருள். ஆகவே நாங்கள் இந்த நிலையை இந்த அன்பருடைய கேள்வியிலிருந்து உங்களை பல தூரம் கொண்டு சென்று விட்டேன். ஏனென்றால் அது வருகின்றது. ஆகவே அதை நாங்கள் பாபாஜி பரம்பொருள் அருளாளர்களுடைய கருத்தா இந்த சத்சங்க கருத்தாக எடுத்து எல்லோரும் இதில் மேலோங்கி செல்ல வேண்டும். அதற்கு எல்லாம் வெல்ல பாபாஜியும் பரம்பொருளும் ஆசி வழங்க வேண்டும் என்று கேட்கின்றேன். ஓம் கிரிய பாபாஜி சிவாய. அதற்கு பிறகு இன்னொரு சற்றுதுக்கும் விளக்கம் கேட்கின்றார். சம்சார கடலில் இருக்கின்றோம் நாங்கள் எல்லோரும், தத்தளிக்கின்றோம். அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஆத்ம ஞானம் தான் வழி என்று நீங்கள் இரண்டு நாளோ ஒரு நாளைக்கு முதல் அந்த வாசிப்பை வாசித்திருந்தீர்கள் நற்சிந்தனையில். இங்கு சம்சார கடலில் என்று சொல்லும் போது என்னுடைய அறிவுக்கு எங்களுடைய குடும்பத்தை அது குறிக்கின்றதென் நினைக்கின்றேன். ஏனென்றால் சம்சாரம் என்றால் மனைவி, இந்த அன்பருடைய கேள்வி. கடல் என்றால் நாங்கள் எங்களுடைய உலகிய வாழ்க்கை கடலில் இருக்கின்றோம் என்பது அவருடைய பொருள். அது சம்சாரம் என்ற மனைவியின் பொருள் அல்ல என்பரே. அதைவிட மேலானது சம்சார கடலில் என்று இங்கு சொல்வது உலகியல் என்பது அது பொருத்தமான பெயர். உலகியலில் நாங்கள் வாழ்கின்றோம். அந்த உலகியலிலிருந்து வாழும் போது அது தத்தளிக்கின்றோம் என்பது பாபாஜியின் கருத்து. இன்ப துன்பங்களை ஏற்று துன்பப்படுகின்றோம் கூடுதலாக இன்பத்தை விட. அதான் தத்தளிப்பு. அதுக்கு அடுத்த வசனமாக பாபாஜி அது கொடுக்கின்றார். இந்த அன்பர் எழுதியிருக்கின்றார், இந்த நிலையிலிருந்து விடுபட வழி ஆத்ம ஞான படகு என்று கொடுக்கின்றார். அதை பற்றி நான் விரிவாக சிறிது நேரத்தின் முன் சொல்லிவிட்டேன். இந்த ஆத்ம ஞான படகு என்பதுதான் தன்னலமற்ற நிலை. அவை இந்த நான்கு விடயங்களுக்கு உதவும் என்பதை விரிவாக சொல்லிவிட்டோம். அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி. ஆகவே அந்த வழியில் நின்றால்தான் இந்த சம்சார கடலில் இருந்து தத்தளிப்பதில் இருந்து நாங்கள் தப்பலாம் என்பது பாபாஜியின் கூற்று, உண்மை கூற்று, அருளாளர்களுடைய கூற்று. ஆனால் இதை சைவ சித்தாந்தத்திலும் இதே விடயத்தை வேறு விதமாக தந்திருக்கின்றார்கள். அதாவது ஆரம்ப நிலையாக அடிப்படை கருத்தாக நாங்கள் இந்த துன்ப உலகியல் புறப்புறப்பு துன்பத்தில் துயல்கின்றோம். இதில் இருந்து நாங்கள் விடுபட வேண்டுமென்றால் இந்த புறப்புறப்பு என்ற கடலில் இருந்து ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓத வேண்டும். சிவாய நம என்ற மந்திரம் அதிலிருந்து எங்களை தப்ப பண்ணும் என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. இங்கிருந்துதான் பாபாஜியின் இந்த கருத்து பிறந்தது என்பதில் எவ்விதமான ஐயமும் இல்லை. ஏன், பாபாஜி சிவனின் குழந்தை. ஆகவே இவையெல்லாம் பரம்பொருளிடமிருந்து சூட்சுமமாக அருளாளர்களுக்கும், அருளாளர்களிடமிருந்து தூலமாக எங்களுக்கும் கிடைத்து கொண்டிருக்கின்றது. அதுதான் அங்கு வித்தியாசம். பரம்பொருளிலிருந்து அருளாளர்களுக்கு எல்லோருக்கும் இது சூட்சுமமாக மத்திமை வாக்கில் கிடைத்து கொண்டிருக்கின்றது என்று படித்திருக்கின்றோம். ஆனால் எங்களுக்கு வைகரி வாக்கு மூலம், அருளாளர்கள் மூலம், எங்களுக்கு செவி மூலம், வெளி புலன்கள் மூலம் இவை கிடைக்கின்றன. ஆனால் அந்த கிடைத்தவற்றை நாங்கள் அகத்தில் உள்வாங்க விட்டோம் என்றால் இதன் பதிவுகள் கூட சில நேரம் பதிவு படாமல் போய்விடும். ஏனென்றால் சைவ சித்தாந்தம் என்ன சொல்கின்றது? ஞான நூல்களை கேட்க வேண்டும், கேட்டதை சிந்திக்க வேண்டும், சிந்தித்ததை தெளிய வேண்டும். ஆகவே எல்லாம் பாபாஜி கைகூட எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார் இந்த சத்சங்கத்தில் என்பதில் ஒருவிதமான ஐயமும் இல்லை என்று மீண்டும் மீண்டும் பறைசாற்றுகின்றேன். ஜெய் பாபாஜி, ஜெய் பாபாஜி, ஜெய் ஜெய் பாபாஜி. ஆனால் இவற்றை நாங்கள் உணர வேண்டும், எல்லோருமாக உணர வேண்டும், தனித்தனி முறையில் எங்களுடைய ஆன்மாவுக்கு உணர வேண்டும். ஆனால் இன்னொரு கூற்றையும் தருகின்றார். அதை அன்பர் கடைசி கேள்வியாக போட்டிருக்கின்றார். எவ்வளவு அற்புதமாக இதை ஒரு சங்கிலி கோர்வை மாதிரி பாபாஜி ஒரே இடத்தில் கொடுத்திருக்கின்றார். அடுத்த கூற்று என்ன சொல்கின்றார் என்றால், நாங்கள் எங்களையும் அறிய வேண்டும், மற்றைய ஆன்மாக்களையும் அறிய வேண்டும், உயிர்களையும். எங்களை அறிதலும் மற்றைய ஆன்மாக்களை அறிதலும் ஒன்று அனுபவ பொருளாக பார்த்தால் இரண்டு ஒன்று என்று பாபாஜி சொல்கின்றார். எங்களை அறிதலும் மற்றைய உயிர்களை அறிதலும் அனுபவத்தில் ஒன்று என்று சொல்கின்றார். இதுதான் இந்த அன்பருடைய கடைசி சொல்லு விளக்கத்துக்கு உண்மை. நாங்கள் எல்லா உயிர்களையும் இந்த தன்னலமற்ற முறையில் பார்த்தால்தான் நாங்கள் இரண்டு இடத்தில் இருந்தும் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு போகின்றோம். எங்களுக்குள் பார்க்க வேண்டுமென்றால் நாங்கள் எங்களுக்குள் செல்ல வேண்டும். ஆனால் அந்த நிலைக்கு செல்வதென்றால் தன்னலமற்ற இந்த ஆத்ம ஞானம் தேவை. இந்த ஆத்ம ஞானத்துக்கு ஞான நூல்கள் சொல்லப்பட்டவை தேவை. அதுதான் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. ஆகவே நாங்கள் எங்களில் உணர்வது அகம் நோக்கி செல்லலாம், மற்றைய ஆன்மாக்களில் புறத்தில் கூட பார்த்து எங்களுக்கு சில அனுபவங்களை எடுத்துக்கொள்ளலாம். ஆகவேதான் இந்த அருளாளர்கள், அந்த ஆன்மா அருளாளர்களாகவும் இங்கு குறிக்கப்படுகின்றது. மறந்து விடாதீர்கள், சாதாரண ஆன்மாக்கள் அல்ல. ஆகவே பாபாஜியின் இந்த சூட்சுமமான கூற்று கூடுதலாக அருளாளர்களையே குறிக்கும். இருப்பினும் சைவ சித்தாந்தத்தில் நாங்கள் இந்த உலகியலில் நடப்பவற்றை வைத்து பார்த்து கூட கருவிகளால் அதிலிருந்து அனுபவம் பெறலாம் என்பதில் ஒருவிதமான ஐயமும் இல்லை என்று சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தும் கூறுகின்றது. ஆகவே இப்படியான இந்த நான்கு விடயங்களை இந்த அன்பர் விளக்கம் கேட்டிருக்கின்றார். பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன் இந்த சத்சங்கத்தில் அதற்கு முடிந்தளவு விளக்கத்தை எடுத்திருக்கின்றோம். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ சிவாய. இப்போது இறைவனையாவும் கார்த்திகேயாவும் இணைப்பில் இருக்கின்றீர்கள். இறைவனையா உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம்
கிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் வழமை போல கேள்வி பதில்களுக்குரிய சத்சங்கமாக அமைந்தது. அதில் இன்று வந்த மூன்று கேள்விகளுக்கும் தெளிவாக நுட்பமான கருத்துக்கள் கூறப்பட்டது, அவற்றை உருவாகினோம். எனவே எல்லா கிரியாசாலர்களும் மீண்டும் அதை ஒரு மிகவும் சுருக்கமான முறையில் உருவாகுவோமானால், முதலாவதாக உறக்கமும் மௌனமும் ஒன்று என்று பற்றிய கேள்விக்கு, சைவ சித்தாந்த கருத்தின்படி ஞான நிலை பற்றிய பூர்ண விளக்கத்துடன் இந்த அன்பர் கேள்விக்கு தெளிவான பதில் கிடைக்கப்பெற்றது. எனவே அந்த கருத்துக்களை உருவாகி நாங்கள் அதனுடைய பதிலை நன்றாக சிந்தித்து தெளிவுபட வேண்டும். அடுத்ததாக, உலகில் வாழ் உலகை கொண்டு வாழாது என்பது பற்றிய கேள்வி, அதற்கும் ஆத்ம ஞானம் பற்றிய விளக்கம் தரப்பட்டது. அதாவது அன்புக்கு மேலாக மேலாக அருளாகும் என்றும், தொன்று மேலாக மேலாக தன்னடமற்ற தொண்டாகும் என்றும், அடுத்து ஆத்ம ஞானத்தை அடைவதற்குரிய சாதனை விடயங்களை தொடர்ந்து செய்து அறிவுத்துடனே கூற்றுவோமானால் அன்பரின் கேள்விக்குரிய பதிலை உணர முடியும் என்ற கருத்து தெளிவாக கூறப்பட்டது, அவற்றை உருவாக்கினோம். இறுதியாக மூன்றாவது அன்பரின் கேள்வி, சம்சார கடலிலிருந்து தத்தளிக்கின்றோம் அதிலிருந்து விடுவது பற்றிய கேள்வி, அதற்கும் ஆத்ம ஞான படகு என்பது பற்றிய விளக்கத்துடன் ஆத்ம ஞான படகு பற்றிய விளக்கமும் பாபாஜியின் தங்க விதியிடம் கூறிய கருத்துக்கள் கூறப்பட்டது. எனவே நாங்கள் எல்லா உயிர்களையும் தன்னலமற்ற ஆத்ம ஞான சேவையும் அதற்கு ஆத்ம ஞான நூல்களை படித்து அதில் கூறப்பட்டவைகளை சாதனை செய்ய வேண்டும். அப்பொழுது அதற்குரிய பதில் தெளிவாக இருக்கும் என்பது இன்றைய சத்சங்கத்திலிருந்து அறியக்கூடியதாக இருந்தது. எனவே இன்றைய சத்சங்கத்தில் உள்ள மூன்று கேள்விகளுக்கும் சிறந்த கருத்துக்களை உள்வாங்கக்கூடியதாக இருந்தது. நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ.
நன்றி இறைவனையா, முடிந்த அளவு அதை சுருக்கமாக கொடுத்திருக்கின்றீர்கள். இதெல்லாம் மிகவும் மிகவும் அற்புதமான சொற்கள். பாபாஜியின் புத்தகத்தில் இருந்து எல்லோரும் இதை இதை மீண்டும் மீண்டும் கேளுங்கள், படியுங்கள். நீங்கள் படித்த ஞான அறிவை வைத்து இதற்குரிய விளக்கங்களை நீங்களும் உள்ளே தேடுங்கள். மிகவும் அற்புதம். நன்றி ஐயா. ஓம் கிரிய பாபாஜி நமோ ஓம் சிவாய நமோ. அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா அனுப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரிய பாபாஜி நமோ
ஓம் கிரிய பாபாஜி
நமோ ஓம் சிவாய நமோ
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் வழக்கம் போல் பாபாஜியினுடைய கருணையால் சிறப்பாக அமையப்பட்டது. மாணவர் கேட்ட கேள்விக்கும் சிறப்பான முறையில் பாபாஜியுடைய கருணையால் நம்ம சைவ சித்தாந்தத்தினுடைய கருத்திலிருந்தும் பாபாஜி தெய்வீக குரலில் கொடுக்கப்பட்ட கருத்திலிருந்தும் நம்ம கிரியா யோகத்தினுடைய அனுபவத்திலிருந்தும் நல்ல ஒரு கருத்தை நம்ம பெறப்பட்டோம். ரொம்ப சிறப்பு. இதுல இந்த கேள்வி கேட்டுட்டே இருக்கக்குள்ள கேட்டு பதில் சொல்லிட்டே இருக்குள்ள என்னுடைய சிந்தனை என்னன்னா, நம்ம கொஞ்சம் இதுல தெளிவா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலயே இருக்கிறோம். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவா, ஏன்னா அருளாளர்கள் நீட்டி சொல்லாம சுருக்கி சொல்லுவாங்க. நீட்டிய விஷயத்த சுருக்கி நமக்கு அந்த கருத்தை கொடுக்குறாங்க. அதை நம்ம தெளிவா புரிஞ்சிக்கணும்ன்றதுதான் தெளிவா சத்சங்கத்துல சில விஷயங்கள் நம்ம பேசுறோம். எவ்வளவு நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாலும் சில சில குழப்பங்கள் சில இடத்துல நம்மகிட்ட வந்து நிற்கும். அதையும் தொடர்ந்து நம்ம தெளிவுபடுத்திக்கணும். அந்த வகையில அந்த மௌனம் என்பது வந்து ரொம்ப சிறப்பான அந்த பதில் கொடுத்தாங்க. பேசாம இருக்கிறது என்றது ஒரு சிறப்பான இது. வார்த்தைகளையும் நீங்க சிறப்பா சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சிறப்பு. அதை கொஞ்சம் 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 நம்ம முழுமையா கடைபிடிக்காட்டாலும் நம்மளுடைய சிந்தனைக்கு செயலுக்கு ஏற்றவாறு கொஞ்சம் 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 அந்த வார்த்தைகளை குறைச்சால பசுஞானம் பெறலாம் என்றத சைவ சித்தாந்தத்துல பேராசிரியர் கார்த்திகேயன் சொல்வார். ஏன்னா நமக்குடைய மாற்றங்கள் அதுலதான் நிகழ்வுன்னு சொல்ற. சைவ சித்தாந்தம் படிக்க வந்துட்டோம், கிரியா யோகம் நம்ம கத்துக்கிட்டோம், அதனுடைய வெற்றிக்கு அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன அடிப்படை. முழுமையா நம்ம வந்து அதை கொண்டுட்டு வந்துட முடியாது. கொஞ்சம் 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 சிந்தனையில கொண்டு வந்து அது ஞான அறிவுல தொடும். தொடக்குள்ள ஞான அறிவுல தொடக்குள்ளதான் கொஞ்சோட பேச்சு குறையுன்னு சொல்றாரு. அந்த வகையில கொடுத்த பதில் ரொம்ப ரொம்ப சிறப்பான பதில். அதுக்குதான் இந்த சைவ சித்தாந்த சத்சங்கம் வந்து நீங்க ஒரு முறை கேட்டுட்டாவோ ஒரு தடவை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலோ அது முழுமை பெறாது. தொடர்ந்து நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கணும். இந்த உடல்ல உயிர் இருக்கிறவழி சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. இந்த உயிர்ல உடல்ல உயிர் இருக்கிறவழி நீங்க சாதனை பண்ணணும்னு சொல்றாரு யோகியார். அதே போல இந்த சைவ சித்தாந்தம் என்ன சொல்றது, உங்க உடல்ல உயிர் இருந்து ஏக்கம் படுற வழி இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து உங்களுக்கு உதவியா இருக்கும் சைவ சித்தாந்திகள் சொல்றாங்க. அந்த வகையில நல்ல ஒரு சிறப்பான ஒரு பதில். அதே போல சம்சார கடல் என்றதையும் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு கார்த்திகேயன் சாரு. இந்த சம்சார கடலையும் சொன்னோன்னா நாங்க ஏன் அப்ப சம்சாரத்தை விட்டு விலகலாமான்னு எங்களுக்கும் ஒரு கேள்வி வந்துருச்சு. அதான் நல்ல இது, அது அப்படி அல்லன்ட்டாரு. இது வந்து ஒரு சின்ன கடுவு தான் நம்ம தொட்டிருக்கோம் இருக்காரு. பல பிறவிய சம்சார கடல்ல இருந்து நம்ம வந்திருக்கோம். அது ஆடா பிறந்தாலும் மாடா பிறந்தாலும் குருவியா பிறந்தாலும் கொக்கா பிறந்தாலும் எல்லாத்துலயும் சம்சார கடல்ல இருந்து அந்த நீந்தி வந்து தான் இப்ப ஒரு சிறப்பு நிலையான இறைவனோருடைய அருளால மனித கடல் மனித பிறப்புக்கு வந்திருக்கோம். அந்த உலக கடல்ல நாம ஒரு சிறிய கடல் சிறிய விஷயத்துலதான் இருக்கிறோம். ஒரு குடும்பத்துக்குள்ளதான் இருக்கிறோம். அந்த கடலுக்குள்ளதான் நீங்கிட்டு இருக்கோம். உலக வாழ்க்கை சம்சார கடலை அதுல இருந்துதான் விடுபடணும் சொல்றாரு. அதுலயும் எப்படி விடுபடுறதுன்னு சொல்றாரு கார்த்திகை சேரர். கொஞ்சம் கொஞ்சம் தான் சொல்றாரு. நீங்க விடுதலை படுறதுக்கு உங்களுக்கு இறைவனுடைய கருணையால சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து என்றது ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு காலத்தால கிடைச்சிருச்சு. அந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துல இருந்து நீங்க தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. அதனால அது இயற்கை நடக்கும், உலக விஷயம்ன்றது இயற்கை நடந்துட்டே இருக்கும், அது நடந்தே ஆகணும். அதுல உங்களுக்கு இறைவன் வந்து அருளால குருநாதருடைய ஆசீர்வாதத்தால இது கிடைச்சிருக்கனால அதுல கொஞ்சம் கொஞ்சம் நம்மள செழிப்படுத்திக்கணும்னு சொல்லிருக்காரு. அதுதான் இதனுடைய கருத்தை. அது நமக்கு கண்டிப்பா நடக்கும், கிரியா யோக சாதனைகள் எல்லாருக்கும் நடக்கும். நீங்க அதுக்கு வேண்டிய நல்ல கருத்தை உள்வாங்கி செயல்பட வேண்டியதுதான் நம்மளுடைய கருத்து. அடியே நான் தவறுகளா சொல்லியிருந்தா கூட இது பேராசிரியர் சொன்ன வார்த்தை. நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.
நன்றி கார்த்திகேயன் ஐயா, அதை மிகவும் அருமையாக செயல்முறையில் சில விளக்கங்களை கொடுத்திருந்தீர்கள், மிகவும் அருமை. அதுதான் எங்களுடைய கிரியா சாதகர்களுக்கு இன்னொரு விடயமும் தேவை. அதிலும் நீங்கள் எப்பவும் பேசும்போது மிகவும் அமைதியாக சொல்வீர்கள், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் செல்ல வேண்டும் என்பது. அது மிகவும் ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு கருவி. நான் அவர்கள் கேட்ட கேள்விக்குரிய பதிலைத்தான் சொல்ல வேண்டும், சொன்னதை சொன்னபடியே சொல்ல வேண்டும். ஆனால் இந்த செயல்முறைகளை கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்குவதற்கு உங்களுடைய சொற்றொடர்கள் மிகவும் அருமையாக அருளாளர்கள் சார்ந்த வண்ணம் வருகின்றது இந்த சத்சங்கங்களில். அதை தொடர்ந்து செய்யுங்கள், அது மிகவும் எங்களை எல்லோரையும் ஊக்கப்படுத்தும் செயல்கள் சொற்கள். அதே போல் இறைவனையா இந்த விடயங்களை மீட்டல் புரியாதவர்களுக்கு ஒரு முறை கேட்டு இரண்டாம் தடவை ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றார். சிறிதளவு புரிந்து கொண்டு கேள்விகள் வரும்போது அதை என்னவென்று சிந்திக்கட்டும் என்பதற்காக எல்லாம் பாபாஜி அமைத்த மேடை, அதில் நாங்கள் ஒரு புள்ளிகளாக இருந்து பாபாஜிக்கின் கீழ் பாபாஜி தருவதை நடத்துகின்றோம் என்பது உண்மை. நாங்கள் பொம்மைகள்தான், பொம்மலாட்டம் செய்கின்றோம். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.